අබුබකර් ආදම් බාවා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
සභිතී තලමේ දාංගම් කුළුකලින් පෙරදි තලවර අවර්ගලේ 1971 ஆண்டின் 38 இலக்க நிதி சட்டத்தின் கீழ் சர்ம வாசனா நிதியத்தை கலைப்பது தொடர்பான வாத விவாதத்திலே கலந்து கொள்ள கிடைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்தவனாக, அண்மையிலே கல்முனை நகரிலே இந்த நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு விடயம், இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு பேசப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே கல்முனை வாழ் மக்கள், பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லீம்கள், அதுபோன்று 30% அதிகமாக வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஆண்டாண்டு காலமாக மிகவும் அந்யோன்யமாக வாழ்கின்ற சமூகங்களாக நாங்கள் சிறுபிராயத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் சகோதரர்களுடைய நிகழ்வுகளுக்கு முஸ்லீம்கள் செல்வதும், முஸ்லீம்களுடைய நிகழ்வுகளுக்கு தமிழ் சகோதரர்கள் வருவதும், அது மாத்திரமல்ல அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கு கொள்கின்ற சமூகங்களாக கடந்த காலத்திலே காணப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அண்மையில் எங்களுடைய கல்முனை ஆதார வைத்தியசாலை, அதுபோன்று அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை, இரண்டு வைத்தியசாலைகள் மிகப்பெரும் வைத்தியசாலைகளாக காணப்படுகின்றன. இந்த இரண்டு வைத்தியசாலைகளிலும் தலா ஒரு நாளைக்கு 1500 மேற்பட்ட வெளிநோயாளிகள் வந்து சிகிச்சை பெறுகின்ற நிலையங்களாக அந்த இரண்டு வைத்தியசாலைகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பல வெற்றிடங்கள் இருப்பதாகவும், அங்கு வளமையான நடவடிக்கைகளை கொண்டு செல்வதிலே பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாக இம்முறை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நியமனங்களிலே சுமார் 32 மேற்பட்ட நியமனங்கள், அதிலே குறிப்பாக 9 சுகாதார உதவியாளர்கள் முஸ்லீம் பெண்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதுபோன்று ஏனைய துறைகளுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டன. அது மாத்திரமல்ல, கல்முனை ஆதார வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கு அநேகமான வைத்தியர்கள், நினைக்கின்ற சுமார் 45 மேற்பட்ட வைத்தியர்கள் முஸ்லீம் வைத்தியர்களாக இருக்கிறார்கள், 15 மேற்பட்டவர்கள் தாதிகளாக இருக்கின்றார்கள். அதுபோன்று இன்னும் சில முஸ்லீம்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே கடந்த காலங்களிலே நல்ல அந்யோன்யம் நிலவியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த 9 சுகாதார உதவியாளர்கள், அவர்கள் ஹிஜாப், அவர்களுடைய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற விதத்திலே எங்களுடைய முஸ்லீம் சகோதரிகள் வீடுகளிலே இருக்கின்ற போது கூட இந்த ஹிஜாப் ஆடையை அணிந்திருக்கின்ற சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு தெரியும், இந்த சுகாதாரத்துறை அதுபோன்று பாதுகாப்பு துறைகளிலே எங்களுடைய முஸ்லீம் பெண்கள் இணைத்துக் கொள்வது அல்லது இணைந்து கொள்வதற்கு விருப்பமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம், அத்துறையிலே அவர்கள் இணைந்து கொண்டால் அந்த அதாவது குறித்த உடைகளை அணிய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதன் காரணமாக அப்படியான தொழில் வாய்ப்புகளிலே அவர்கள் கரிசனை காட்டுவதும் குறைவாக இருந்தது. இருந்தாலும் இவ்வருடம் பல எங்களுடைய முஸ்லீம் சகோதரிகள் இந்த சுகாதாரத்துறையிலே இணைந்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நியமனம் சுகாதார அமைச்சிலே வழங்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் பயிற்சி பெற்றதன் பிரகாரம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வைத்தியசாலைக்கு சென்று கடமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ச்சியாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் தங்களுடைய கலை கலாச்சார அவர்களுடைய உடையின் பிரகாரம் அவர்கள் கடமை புரிந்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பணிபுரிகின்ற சகோதர சகோதரிகள், குறிப்பாக எங்களுடைய பெண் தமிழ் சகோதரிகள் பொட்டு வைத்திருப்பார்கள். சில வேளைகளிலே அவர்களுடைய கையிலே ஏதாவது நூலை கட்டி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய கலை கலாச்சாரம் அடிப்படையிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த முஸ்லீம் பெண்களும் அந்த தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாங்கள் இதை முற்றுமுழுதாக தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையாக நாங்கள் இதனை பார்க்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இனவாதத்தை அடிப்படையாக வைத்து வாழ்கின்ற ஒரு கூட்டம், அது குறிப்பாக தமிழ் பிரதேசங்களிலும் காணப்படுகின்றது, முஸ்லீம் பிரதேசங்களிலும் காணப்படுகிறது. ஆகவே இவர்கள் நான் நினைக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 20 மாதங்கள் எந்த விதமான சமூக பிரச்சனைகளும் அங்கு காணப்படவில்லை. எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக தான் இருந்தது. அவை கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த அரசியலுக்காக, வங்குரோத்து அரசியலுக்காக கல்முனை மாநகரை எப்போதும் பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பகல் நேரங்களிலே சண்டை பிடிப்பார்கள், இரவு நேரங்களிலே துறைபேசி மூலமாக உரையாடி நாளைக்கு என்ன செய்வது, இவ்வாறான பதட்டத்தை கல்முனையிலே ஏற்படுத்துவது என்பது தொடர்பாக அவர்கள் அறிந்து மிக நீண்ட காலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கு காணப்பட்டது. அந்த அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 இவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் என்று பணிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே அந்த பிரதேசம் பற்றியும் இந்த 2 வைத்தியசாலைகளை பற்றியும் நன்கு அறிந்தவன் என்ற வகையிலே, ஆகவே 9ஆம் தேதி அவர்களை நீங்கள் இங்கு வந்து உங்களுடைய கலாச்சார அடிப்படையிலே, உங்களுடைய மார்க்க அடிப்படையிலே நீங்கள் அணிந்த இஜாப் உடையை, நீள காட்சட்டையை அணிந்து வரக்கூடாது, அணிந்து வந்தால் நாங்கள் உங்களை அங்கு சைன் பண்ண விடமாட்டோம், கடமை புரிய விடமாட்டோம் என்று கூறப்பட்டது. அப்போது அந்த தகவல் எனக்கு வந்தது கம்மியே, அந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் சுகுணன் அவர்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பேசிய போது அவர் சொன்னார், ஆம் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று பேசினார். நான் சொன்னேன், அந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிரே வருகின்ற காலங்களிலே தீர்த்துக் கொள்வோம், இந்த சுகாதார பணியாளர்களை அவர்களை சாதாரணமாக வேலை செய்வது போன்று அவர்களை வேலை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கமைய பின்னர் என்னுடைய தொலைபேசி அழைப்பதன் பின்னர் அவர்கள் வேலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, குறிப்பிட்ட அமைச்சினுடைய செயலாளர்கள் பிரதி அமைச்சரோடு தொடர்பு கொண்டு அந்த வைத்தியசாலைக்கு இது சம்பந்தமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் அந்த 9ஆம் தேதி அவர்கள் இடத்திலே என்னை வந்து சந்தித்தார்கள். என்னுடைய காரியாலயத்துக்கு வந்து 6 சுகாதார ஊழியர்கள் வந்து சந்தித்தார்கள். அவர்கள் இடத்திலே சொன்னார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு அங்கு வேலை செய்ய முடியாது, பல பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆகவே நாங்கள் வேலை செய்வதற்கு பொருத்தமான இடத்துக்கு எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, எங்களை மாற்றி செய்து தாருங்கள் என்று கேட்டபோது நான் அவரிடத்திலே சொன்னேன், நாட்டில் இருக்கின்ற எல்லா வைத்தியசாலைகளும் உரிமையினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற போது எல்லா வைத்தியசாலைகளிலும் எல்லோரும் கடமை புரிய முடியும், ஆகவே நீங்கள் அவ்வாறு உங்களுக்கு இடமாற்றம் வழங்க முடியாது, நீங்கள் அங்குதான் வேலை செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று கேட்டிருந்தோம். இருந்தாலும் அங்கு தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் காணப்பட்டன. அவை மீண்டும் எங்களுடைய வைத்திய அத்தியாளர் சூரன் டாக்டர் சூரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு நான் கேட்டபோது அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. அங்கிருக்கின்ற மற்றொரு அவர் உண்மையிலேயே வீட்டிலே விபத்திலே ஒன்றில் சிக்கி வீட்டில் இருப்பதாக கூறப்பட்டது. உண்மையில் அவர் வீட்டில் தான் இருந்தார். அப்போது
எங்களுக்கு
தெரியும், இந்த அங்கிருக்கின்ற ஏனைய வைத்தியர்கள், அதாவது கடமைக்கு பொறுப்பான இன்னொரு வைத்தியர் இருந்தார், அவரோடு தொலைபேசியில் தொடர முற்பட்ட போது அவர் எனக்கு எந்த விதமான தொடர்பாடலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து இந்த பிரச்சனை அங்கு காணப்பட்டதன் பயனாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று எங்களுடைய சுகாதார அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம், இந்த ஆட்சியில் இருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்த போது இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஆகவே இவர்களுக்கு ஒரு தற்காலிகமாக அவர்களை அண்மையில் இருக்கின்ற அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் வழங்குவதாக அவர்கள் கூறினார்கள். உண்மையிலேயே இந்த இடமாற்றம் என்பது நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தீர்வு அல்ல என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசினோம். ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் நீதித்துறையினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது இவ்வாறு இதனுடைய தீர்வு வந்து இவர்களை மாற்றுவதுதான் என்பதல்ல என்று எங்களுடைய அமைச்சருடைய பேசிய போது சொன்னார், நிச்சயமாக இது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு மாத்திரமே, எதிர்காலத்திலே நாங்கள் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த சுகாதாரத்துறையினுடைய உடை சம்பந்தமாக நாங்கள் அண்மை காலங்களிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே நடந்த கலந்துரையாடலிலே நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் கடந்த கால ஆட்சியினுடைய காலத்திலே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாக மகாரா பள்ளிவாசலுடைய பிரச்சனை, அது மாத்திரமல்ல குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற காணி தொடர்பான இடம் சம்பந்தமான பிரச்சனை, நுரைச்சோலை சுனாமி வீட்டு திட்ட பிரச்சனை, அதுபோன்று புத்தளத்தில் இருக்கின்ற நுரைச்சோலை சம்பந்தமான பிரச்சனை, குர்ஆன் பிரச்சனை, இன் நோட் போடுவதா ஃபுட் நோட் போடுவதா என்ற பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் அடையாளம் கண்டு உண்மையிலே இந்த ஆட்சி இருக்கின்ற போது இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வை காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தொடர்ந்து முயற்சிப்போம். ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் இந்த இவ்வாறான பிரச்சனைகள் இந்த நாட்டிலே வரக்கூடாது. அதாவது எங்களுக்கு தெரியும் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே இனவாதம் மதவாதம் பிரதேசவாதம் கடந்து நாங்கள் பயணிக்கின்றோம். மிக கவலையான ஒரு விடயம், இரண்டு சமூகங்களும் யாரே செய்கின்ற இந்த அதாவது அடத்தான வேலைகளை மக்களுக்கு பரப்பி எங்களே இரண்டு சமூகங்களுக்கிடையே மிகவும் அந்யூன்யமாக வாழ்ந்த சமூகங்களுக்கிடையே இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லி வடகிழக்கு வெளியே இருக்கின்ற மக்களுக்கும் இப்போது காட்டப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே எதிரே வருகின்ற காலங்களில் நாங்கள் இந்த தனிநபர் பிரேரணைகள் கொண்டு வந்துவதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக முஸ்லீம் தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் பார்லமெண்ட் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை காண முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.